இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த 20வது அதின் தொடக்கமாக சில துதியுதங்கள் பாடுவோம். முதல் துதியுதத்தின் எண் 27. 27
Oh,
அடுத்த துதிகிதத்தின் எண் 34. 34.
Thank you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜெபம் செய்வோம். ஆமே. நம் யாவரும் ஒன்றிணைந்து துதிகீதங்களில் உள்ள 146வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். துதிகீதங்களில் உள்ள 146வது பாடல். இந்த வேலையிலும் கூட நாம் ஒன்றிணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் முழங்கால் படியிடுவோம், ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, துதிகள் மந்திர வாசமாக இருக்கிறவரே, துதிகளுக்கு பார்த்திருக்கிறே, இதோ அந்த வேலையில நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மாறாத மனதுருகிற தேவாதி தேவனே, இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. இம்மட்ட முதுகில வினேஸ்வரே, இந்த நாளில இந்த வேலையில உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த எல்லா மேன்மையான கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த சமாதானத்திலே இந்த நாள் நிலைத்திருக்க கிருபி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிக்க வரவர் ஒரு பெரிய நிறைவேறிக்கிறல வர 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 அல்லேலூயா சோதரம் அல்லேலூயா ரிக்க வர 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 நிறைவேறிக்கிறல வர வர ரிக்க வர வர நிறைவேறிக்கிறல வர 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 அல்லேலூயா வர 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 நிறைவேறிக்கிறல வர வர ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் மோசம் பண்ணுகிறவரே, மாறாத மனதுருகிறவரே, இதோ இந்த நாளில் இந்த வேலையில உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக சொந்திருக்கிறோம். நீ கொடுத்த மகா மேன்மையான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரு சமூகம் ஒவ்வொருவரும் கூட இருந்து வழிநடத்தட்டும். ஆண்டவரே, இரக்கத்தின் தேவனே, இரக்கத்தின் தகப்பனே, இந்த வேலைக்காக சொந்திருக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக நம்முடைய காஜாங்குத்தமாவில் இருக்கிற சகோதர சகோதரிகளை, நம்முடைய உறவுகளை மீண்டுமாக காணும்படியாக, உறவாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தலைப்பாக நாம் ஒருவர் ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து நான் உங்களோடு கூட தேவனுடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் தாங்கவும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலே நாம் ஒருவர் ஒருவர் தாங்க, ஒருவருக்கொருவர் மன்னிக்கும்படியான இந்த உபதேசத்தை இந்த நாளிலும் கூட நாம் தியானிப்போம். நான் வாசிக்கிறேன் கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13 நான் வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் இந்த பகுதியை கூட நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலன் பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கொலோசியர் எழுதின நிருபத்தில் ஒரு முக்கியமான இந்த பகுதியை அவர் சுட்டி காட்டுகிறார். 10 நான் வாசிக்கிறேன். 3:10 கொலோசியர் 3:10 சொல்கிறது, தன்னை சிஷ்டித்தருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்கிறார். புதிய மனிதனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். புதிய மனிதனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பழைய மனிதனை நாம் களைத்து போட்டு புதிய மனிதனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆடையை நாம் பழைய ஆடையை நாம் எடுத்து போட்டு ஒரு புதிய ஆடையை தரித்து கொள்வது போல ஒரு புதிய மனிதனை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துக்குள்ளாக இந்த நாளிலே நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய மனிதனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவை போல, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை போல ஒரு புதிய மனிதனை, புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனிதனை, தன்னை சிஷ்டித்தவருடைய சாயலுக்கு போயும் ஒரு புதிய மனிதனை நாம் இந்த வேலையில் நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலே இந்த நாளிலும் கூட 14 வசனம், மீண்டுமாக கொலோசியர் 3:14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண நற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று எங்கள் அப்போ எங்கள் போல் சொல்கிறார். இந்த எல்லா நற்குணத்திற்கும் அடிப்படையான காரணம் எதுவாக இருக்கிறது? அன்பு என்று எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் தாங்குகிறவர்களாக இருக்க முடியும் என்று சொன்னால், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு பரிபூர்ண கட்டு, நற்குணத்தின் கட்டு என்னவென்று சொன்னால் அன்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பிலே இருக்கும்போது மாத்திரமே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நாம் பெற முடியும். அன்பு ஒரு அடிப்படையான ஒரு கிறிஸ்துவ குணாதிசயமாக இருக்கிறது. கிறிஸ்துவத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அது அன்பின் மதம் என்று சொல்வார்கள். ஏ தேவனே சொல்லியிருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். God is love என்று வேதம் சொல்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார். நாம் இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த மனிதனாவது அன்பு இல்லாமல் இருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாராவது மனிதன் அன்பில்லாதவன் இந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? எல்லா மனிதனிடத்திலும் அன்பு இருக்கிறது. எல்லா மனிதர்களும் அன்பாகவே இருக்கிறார்கள். எல்லா மனிதனிடத்திலும் அன்பு இருக்கிறது. நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு மத்திய சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு சகோதரனை நான் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய நிலைமை வந்தது. நான் அவரை சந்தித்து அவரோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன். அந்த மனிதன் ஒரு கொலை செய்து விட்டு சிறைச்சாலையில் இருந்தார். அவர் கிறிஸ்துவனும் கூட, அவர் சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு சபையினுடைய ஒரு விசுவாசியாக இருந்தவர். அவரிடத்தில் நான் பேசும்போது அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் எந்த காரணத்திற்காக கொலை செய்து விட்டு இந்த சிறைச்சாலையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர், என்னுடைய மனைவியை நான் அதிகமாக நான் நேசித்தேன். என்னுடைய மனைவியிடத்தில் அதிகமாக எப்பொழுதும் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரன் அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். என் மனைவி மிகவும் வருத்தப்படுவார்கள். அந்த சகோதரன் என்னை கேவலமாக பேசுகிறார், என்னை கடினமாக மனம் வருத்தும்படியாக பேசுகிறார் என்று சொல்லி இடத்தில் எப்போதுமே சொல்லி வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதனாலே தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டு இருந்தபடினாலே ஒரு நாள் அந்த என் மனைவி மீது இருந்த அந்த பாசம் அந்த சகோதரனை கொலை செய்யும்படியாக என்னை தூண்டினது. நான் கொலை செய்தேன் என்று சொல்லுகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு கொலை செய்த மனிதனிடத்தில் கூட அன்பு காரணமாக இருந்திருக்கிறது. அன்பு இன்னொரு மனிதனை கொலை செய்ய சொல்லுகிறது. இப்போது அந்த மனிதன் அன்பானவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால இந்த அன்பு எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு இருக்கிறது. எல்லா மனிதர்களும் அன்பானவர்களாகவே நாம் இருக்கிறோம். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? தன்னை சார்ந்த, தன்னை நேசிக்கிற, நம்மை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்கி கொண்டு நாமும் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற அந்த கிறிஸ்துவ அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதம் எப்படிப்பட்ட கிறிஸ்துவ அன்பை தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் இந்த நாளில் யோசிக்க வேண்டும். அதனால இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிற அந்த கிறிஸ்துவ அன்புக்கு நாம் பாத்திரமாக இருக்கிறோமா? அந்த வேதம் சொல்லுகிற அந்த கிறிஸ்துவ அன்புக்கு பாத்திரமுள்ள ஜீவியமாக நாம் வாழ்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். இந்தப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? ஒருவருக்கொருவர் தாங்குகிற, ஒருவருக்கொருவர் குறைபாடுகளை மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அது மாத்திரமல்ல, 12 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சில முக்கியமான உபதேசங்களை அவர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், கொலோசியர் 3:12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு என்று இங்கே சொல்லுகிறார். இந்த குணாதிசயங்களை எல்லாம் நாம் தரித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க முடியாது, நம் ஒருவருக்கொருவர் தாங்க முடியாது. அதனால் முதலாவது நமக்கு அடிப்படை கிறிஸ்துவ அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த ஒருவருக்கொருவர் சிநேகிக்க வேண்டும். எப்படி சிநேகிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? கிறிஸ்துவ அன்பிலே நாம் சிநேகிக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவ சிநேகம் நமக்குள்ளே இருக்கிறது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் இந்த நாளில் நாம் வளர்த்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியராக இருக்க வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்கிறது. பரிசுத்தத்தை நாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த பிரியர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பரிசுத்த பிரியராக இருக்க வேண்டும். இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இரக்கம் இருக்க வேண்டும். இரக்கமுள்ள ஒரு மனிதர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் இரக்கமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கி உலக ஜனங்கள் இரக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். இரக்கமற்ற மனித கூட்டமாக இன்றைக்கு உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு தேய்கிறது உலகத்தில். இரக்கமற்ற மனிதர்களாக இன்றைக்கு அநேக ஜனங்களை நாம் வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி யாராவது ஒருத்தன் கீழே விழுந்தான்னா முதல்ல அவனை போய் தூக்கி விடுவதற்கு பதிலாக அவன் முன்னாடி போய் செல்ஃபி எடுக்கிற ஒரு கூட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடிகிறது. எங்கே போனாலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உதவுவதற்கு பதிலாக அதை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோஸை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்லோட் பண்ணுறாங்க. இன்றைக்கி மனிதனுடைய சுபாவமே அப்படி தான் இருக்கிறது. இரக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு நாலு பேர் லைக் கொடுக்குறான். ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறான், ஒரு மனிதன் துடி துடித்து சாகிறதை எடுத்து அவன் அப்லோட் பண்ணுறான், அதுக்கு நாலு பேர் லைக் கொடுக்குறான். காமெடியாக இருக்கிறது சில காட்சிகளை எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை மனிதர்களுடைய மனநிலையும் சூழ்நிலையும் பார்க்கும்போது. நான் வேதத்தில் நான் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் இரக்கமுள்ளவர்களாயும் தயவுள்ளவர்களாயும் இருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் இரக்கம் நிறைந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். வாசியங்கள் வாசிக்கிறேன். மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் 7 7 நான் வாசிக்கிறேன். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இரக்கமுள்ளவர்களாக நாம் இந்த பூமியில் நாம் வாழும்போது நாம் இரக்கம் பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் நாம் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும். நாம் அப்போது தான் இரக்கம் பெற முடியும் என்று இயேசு கிறிஸ்து அந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இரக்கம் உள்ளவர்களாக இந்த பூமியில் நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இரக்கம் இல்லை என்று சொன்னால் நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் மன்னிக்கிற ஒரு குணாதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் இரக்கம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்காக இறங்குகிறவர்களாக, மற்றவர்கள் படுகிற துன்பத்தில் நாம் பங்கு பெறுகிறவர்களாக, அந்த மற்றவர்கள் படுகிற அந்த துன்பத்தில் நாம் உதவி செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதான் நீங்கள் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய அந்த தேவன் சிருஷ்டித்தவருடைய அந்த சாயலை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். ஒரு புது மனிதனாக நீங்கள் மாறுங்கள். உங்களை இரக்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். சாந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். ஒருவருக்கொருவர் தாங்குங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இரக்கம் பெறுகிறவர்களாக, தயை பாராட்டுகிறவர்களாக பூமியில் இருக்க வேண்டும். யாருக்காவது ஒரு உதவி தேவைப்படுகிறது, அவர்களை நம்ம அவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் நம்மளான ஒரு உதவியை நம்ம அவருக்கு தயை பாராட்ட வேண்டும், உதவ வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அநேக இரங்கங்களில். நாம் இன்றைக்கி நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதை உலகத்தில் நாம் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிற அந்த உதவி செய்கிற அந்த கரம் நமக்கு வேண்டியவர்களுக்கு நாம் செய்ததெல்லாம் உதவி என்று நாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு சிலர் தெரியும், நல்ல உதவுவர்களை மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உதவியினுடைய வட்டத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உறவுகளுக்கு, அவர்களுடைய நண்பர்களுக்கு, அவர்கள் வேண்டியவர்களுக்கு நல்ல உதவி செய்வார்கள். அவர்கள் சொல்லிக்கொள்வார்கள், நாங்கள் எல்லாம் உதவுகிற ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள் தான், நாங்கள் அதிகமாக மற்றவர்களுக்கு உதவுகிறோம். ஆனால் அது உண்மையிலே அது ஒரு உதவியாக, நாம் பலனை எதிர்பார்த்து செய்கிற உதவி அல்ல. நேற்று எனக்கு செய்தவர்களுக்காக நாம் திருப்ப செய்வதல்ல உதவி, எனக்கு உதவுவார்கள் என்ற நம்பிக்கையோடு செய்வதல்ல உதவி, என்னுடைய உறவை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்வதில்லை உதவி, என்னுடைய நெருங்கின நண்பர்கள் அந்த நெருங்கின நண்பரை அந்த நட்பின் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறதல்ல என்னுடைய தய பாராட்டுதல். எனக்கு எந்த பிரதிபலனும் அவரிடத்திலிருந்து பெற முடியாது. அவர்களால் எனக்கு எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப எனக்கு உதவி கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர்களையும் நான் தய பாராட்ட வேண்டும். அவர்களுக்கும் நான் உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியில் நாம் இருக்க வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அதனாலே நாம் இந்த உலகத்தில் நாம் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இரக்கத்தையும் தயையும் நாம் இந்த பூமியில் தய பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இதெல்லாம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ஜனங்கள், நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். நம் உலக ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நாம் காட்ட வேண்டும். சிஷ்டித்தவருடைய சாயலை நாம் பெற்றுக்கிறோம். சிஷ்டித்தவருடைய சாயலின்படி நாம் இந்த பூமியில் உள்ள காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மனத்தாழ்மையாக இருங்கள் என்ற பிரசங்கி போல் சொல்கிறார். நம் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தெரியுமா? தாழ்மை இல்லாதது. தாழ்மை எல்லா பிரச்சனைக்கும், தாழ்மை இல்லாத போது தான் இந்த பூமியில் நாம் அதிகமாக பிரச்சனைகள் சந்திக்கிறோம். ஏன் நமக்கு எதிரிகளை நாம் எதிரியை நமக்கு உருவாக்குகிறார்கள்? ஏன் நம்முடைய சபைகளில் ஒரு பகைகள் வருகிறது? ஏன் பிரிவினைகள் வருகிறது? ஏன் நம்முடைய சபைகளில் ஒருமனப்பாட்டின் ஐக்கியங்களை எல்லாம் நாம் குலைத்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் தாழ்மையாக நாம் இருப்பது கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் உயர்ந்தவராக நாம் எண்ணிக்கொள்கிறோம்.
நாம் அவரை விட நான் உயர்ந்தவன், நான் அவரை விட நான் படித்தவன், அவரை விட எனக்கு ஞானம் உள்ள அதிகமாக இருக்கிறது, அவரை விட நான் அதிகமாக சம்பளம் வாங்குகிறேன், ஏதோ ஒரு வகையில் நான் மற்றவர்களை விட உயர்ந்தவர் என்று எண்ணிக்கொள்கிற மனப்பான்மை நமக்கு உள்ள வரும்போது நாம் மற்றவர்கள் இடத்துல அந்த அன்பு பாராட்டுகிற இதில் நமக்கு தயக்கம் ஏற்படுகிறது, நம் ஒருமனப்பாட்டில் நாம் வேறுபட்டவர்களாக மாறிவிடுகிறோம். அதனால் எங்கள் வேதாகமத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் இவரை விட நான் எந்த காரியத்திலும் உயர்ந்தவர் அல்ல, நம்மை விட மற்றவர்களை உயர்வாக பார்க்கிற ஒரு குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும். நம்ம அவர்களுடைய நட்பண்புகளை நம்ம எப்போதுமே பார்க்க வேண்டும். நம்ம அப்படி அல்ல, நம்ம எப்போதுமே மற்றவர்களை குறை காணுவதில் மற்றவர்கள் நம்மை விட நாம் தாழ்த்தி பார்க்கிற ஒரு குணாதிசயம் உள்ளவர்களாகவே நாம் இந்த பூமியில் நாம் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால் நாம் சில நேரங்களில் பல நேரங்களில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒருமனப்பாட்டின் ஐக்கியத்தில் நமக்கு சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தாழ்மையை நாம் தரித்து கொள்வது மிக மிக அவசியம். இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தாழ்மைப்படும்போது அவர் உங்களை உயர்த்துகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேத வசனங்களை நாம் தாழ்மைக்கு ஒப்புமையாக வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அதனால் நாம் தேவ ஜனங்கள் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் எந்த விதத்திலும் நாம் உயர்ந்தவர்கள் கிடையாது. தேவனை சர்வத்தை முண்டு பண்ணின அந்த தேவனே இந்த பூமியில் வந்தபொழுது தன்னை தாழ்த்தி நான் சிலுவை பரியந்தம், தன்னை ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியில் வந்து அவர் ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் படைத்த தேவன் சர்வ சிருஷ்டிகர் இந்த பூமிக்கு வந்தபோது மிக ஒரு தாழ்ச்சியான ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தினபடினாலே நாமும் கூட இந்த பூமியில் நாம் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த தாழ்மையின் ரூபத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. தாழ்மையாக நாம் இந்த பூமியில் நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் இந்த நாளிலும் கூட நாம் ஒரு கர்த்தருடைய ஜனங்கள், நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சாந்தமுடையதாகி நான் இருக்கிறேன், எப்படிப்பட்ட அன்பிலே நான் இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மையில் நான் இருக்கிறேன், எப்படிப்பட்ட தயவு செய்கிறதில் நான் எப்படிப்பட்டவனாக நான் இருக்கிறேன், ஒரு புதிய மனிதனை நான் உண்மையிலே நான் தரித்திருக்கிறேனா, மனிதனை இந்த உலகத்தை உண்டு பண்ணின அந்த தேவனுடைய சாயலை நான் தரித்திருக்கிறேனா, அல்லது ஜென்ம சுபாவத்தின்படி வாழ்ந்த ஒரு பழைய மனிதனுடைய சுபாவத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஒரு புதிய மனிதனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், ஒரு புதிய மனிதனாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், ஒரு புது மனிதனாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை இங்கே தேவன் நமக்கு இங்கே சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த 3:13 நான் வாசிக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவரின் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். நாம் இன்றைக்கு இந்த பகுதியை கூட இந்த நாளில் நாம் மீண்டுமாக ஒரு சுருக்கமாக இந்த பகுதியை நாம் மீண்டுமாக நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவருக்கொருவர் தாங்குங்கள். நாம் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட குணாதிசயத்தை நாம் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம், ஒருவருக்கொருவர் தாங்குவதில், ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறதில் நாம் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் தாங்குங்கள். நாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் தாங்குகிறதில் நாம் எப்படி இருக்கிறோம், ஒருவர் குறைபாடு வரும்போது, ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் குறைவு உள்ளவர்களாக காணப்படும் போது, நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது, பாடுகளை சந்திக்கும் போது, அவமானங்களை சந்திக்கும் போது நாம் என்ன செய்கிறோம், அவர்களை எல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்து அவர்களை கேலியும் கிண்டலும் செய்கிறவர்களாக பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது அவர்களுடைய அந்த குறைச்சலிலே அந்த குறைவிலே நாம் அவரை தாங்குகிறவர்களாக நாம் இருக்கிறோம், யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு உபதேசம், ஒருவருக்கொருவர் தாங்குங்கள். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒருவருக்கொருவர் தாங்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகள் உதவுவது அவசியம். இந்த உதவி என்கிற வட்டம் வரும்போது அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. எப்போதுமே நாம் யாருக்காவது உதவும் போது சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் நாம் யாருக்கு உதவணுமோ அவர்களிடத்தில் சில நேரங்களில் நமக்கு உபத்திரங்கள் வரும். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. உதவி என்று சொன்னாலே உபத்திரம். நாம் யாருக்கு உதவுகிறோமோ அப்போது அவர்களிடத்திலிருந்து உபத்திரம் வரும். சில நேரங்களில் நாம் யாருக்கு உதவுகிறோமோ, யாரை நாம் பிரச்சனையில் போய் தாங்குகிறோமோ, அவர்களே நாம் செய்த அந்த காரியத்தை நன்றி அவர்கள் மறந்து விடுவார்கள், நன்றி மறக்கிறவர்களாக இருப்பார்கள். பல நேரங்களில் நாம் சில நேரங்களில் அடுத்தவர்கள் நாம் உதவி வரும்போது, அடுத்தவரை நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் திராணிக்கும் போது, ஏற்கனவே நமக்கு நான் நன்மை செய்து உதவி செய்து தாங்கின சில விஷயங்கள் நமக்கு ஞாபகத்து வரும். ஏற்கனவே நாம் பல பேருக்கு உதவி செய்திருக்கேன், உதவி செய்த யாருமே எனக்கு நன்றியாக இல்லை, உதவி செய்தவர்களிடத்திலிருந்து எனக்கு உபத்திரம் தான் வந்திருக்கிறது. அதனால் உதவி செய்வது என்பது ஒரு ஒரு பிரச்சனையை கொடுக்குற ஒரு விஷயந்தான். இதில் போய் நான் எப்படி உதவுவது என்று சொல்லி சில நேரங்களில் நாம் யோசிக்கலாம். இது இயற்கையாகவே வருகிற ஒரு பிரச்சனை. ஆனால் நம்ம வேதத்தில் நாம் பார்க்கும்போது அப்படி அல்ல. நாம் எந்த பிரதிபலனும் ஒரு இடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எனக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவர் திரும்ப எனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னை வந்து திரும்ப என்னுடைய பிரச்சனையில் என்னுடைய உபத்திரத்தில் நன்றியோடு வந்து அவர் எனக்கு நன்றியோடும் என்னை வந்து தாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய கடமை நான் அவரை தாங்குவது, அவருடைய பிரச்சனையில் உதவுவது, அவருக்கு நான் ஒரு துணையாக இருப்பது, சத்தியத்தில் வளர்வதற்கு பலவீனப்படும் போது நான் தாங்குவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இந்த உபதேசத்தை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். எந்த வகையிலும் நான் அவரிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்க்கப் போவதில்லை. எந்த விதத்திலும் உபத்திரங்கள் வந்தாலும் அடுத்தவர்களுக்கு நான் உதவி செய்வதை நிறுத்தி கொள்ளப் போவதில்லை. இந்த உலகத்தில் எப்போது ஒரு மனிதன் உதவி செய்தால் உபத்திரம் வரும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் நிச்சயமாக இந்த உலகத்தில் எந்த உதவி செய்ய முடியாது. மனிதர்கள் எப்போதுமே உதவி செய்கிறவர்களுக்கு உபத்திரங்கள் அதிகமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாம் யாருக்கு உதவுகிறோமோ அவர்கள் நமக்கு அவருக்கு உறுதுணையாக நமக்கு இருந்திருக்க மாட்டார்கள். நிறைய நேரங்களில் நமக்கு உபத்திரங்கள் செய்திருப்பார்கள். ஏன் நம்ம நெகட்டிவாக யோசித்து பார்க்கணும்? நம்மளே யோசித்து பார்ப்போமே. நமக்கு உதவினவர்களுக்கே நாம் சில நேரங்களிலே உபத்திரமாக இருந்திருப்போம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நமக்கு உதவி செய்திருப்பார்கள் அவர்களுக்கு நாமே சில நேரங்களிலே, நம்மை உதவினவர்களுக்கே நாம் சில நேரங்களிலே பிரச்சனையாக உபத்திரமாக இருந்திருப்போம். அதனால் இந்த உதவுவது என்பது, இந்த ஒருவருக்கு ஒருவர் தாங்குவது, உதவி செய்வது என்பது, அவருடைய பலவீனத்தில் தாங்குவது என்பது சில நேரங்களில் நமக்கு அது சில பிரச்சனைகளை கொண்டு வரும். நாம் அதற்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிதான் இருக்கும். நாம் சில நேரங்களில் மன வருத்தத்தை கூட நாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர்களிடத்திலிருந்து நாம் பெற வேண்டியதாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் இவைகளை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. நாம் அது நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய தேவன் நம்மை சத்துருக்களை சிநேகிகள் என்று சொல்லியிருக்கிற தேவன். நாம் யாரை நேசிக்கிறோமோ, நம்மை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நேசிப்பதல்ல நம்முடைய வேலை. நம்மை விரோதிக்கிறவர்களை, நம்முடைய சத்துருக்களையே நேசிக்க வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய உபதேசமாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன் மத்தேயு 5:1. மத்தேயு 5:44 நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அதனால் 46 பார்க்கும்போது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் நீங்கள் வாழ்த்துவீரானால் நீங்கள் விசேஷித்தது செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். அதனால் இந்த வேத பகுதியை நம்ம யோசித்து பார்க்கும்போது, நாம் நமக்கு நன்மை செய்கிறவர்கள், நம்மை ஆபத்தில் தாங்கினவர்களை நான் தாங்குவதல்ல. எனக்கு உபத்திரம் செய்தவர்களை, என்னை சிநேகிக்காமல் என்னை வெறுத்தவர்களை, என்னுடைய விரோதிக்கை நான் தாங்க வேண்டும், அவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இங்க வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. எல்லா மனிதனிடத்திலும், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லா மனிதனிடத்திலும் அன்பு இருக்கிறது. எல்லா மனிதர்களும் ஒருவருக்கு ஒருவர் நாம் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த நேசிப்பின் வட்டத்தை பார்க்கும்போது அவர்களுடைய குடும்பத்தை அதிகமாக நாம் நேசிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை நாம் நேசிக்கிறோம், நம்முடைய உறவுகளை நேசிக்கிறோம், நம்முடைய நண்பர்களை நாம் நேசிக்கிறோம். நம்முடைய அன்பின் வட்டம் ஒரு குறுகினதுக்குள்ளே இருக்கிறது. இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் கிறிஸ்துவ அன்பு என்று சொல்கிறோம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் நம்முடைய குடும்பத்தை தாண்டி வெளியே நாம் யாரை நேசிக்கிறோம்? நம்முடைய நண்பர்களை தாண்டி நான் வெளியே யாரை நேசிக்கிறேன்? என்னுடைய விரோதிகளை நான் நேசிக்கிறேனா? என்னுடைய எதிரிகளை நான் நேசிக்கிறேனா? எதிரிகளை இடத்தில் நான் நேசித்திருக்கிறேனா? என்னுடைய விரோதியினிடத்தில் என்னுடைய அன்பை நான், கிறிஸ்துவ அன்பை நான் பாராட்டி இருக்கிறேனா? அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அந்த உதவியை நான் செய்திருக்கிறேன். நான் நேசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். நமக்கு அவருடைய சாயலை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு அவரை துன்பப்படுத்தினவர்களை நேசித்தவர் நம்முடைய தேவன். பிதாவை அவர்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கும்படியாக அவர்களுக்காக ஜபித்தவர் நம்முடைய தேவன். அவருடைய சாயலில் இருக்கிற நாம் எப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒருவர் தாங்குகிற குணாதிசயத்திலே நாம் இருக்கிறோம். தேவனுடைய அன்பை நாம் எப்படிப்பட்டவர்களாக வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனக்கு வேண்டிய உறவு, எனக்கு வேண்டிய நண்பர்கள், எனக்கு வேண்டிய விசுவாசிகள், இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு நாங்களும் கிறிஸ்துவ விசுவாசிகள், நாங்களும் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறோம், நாங்களும் ஒருவருக்கொருவர் தாங்குகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுடைய அன்பை நான் பொதுவாக என்னை விரோதிக்கிறவர்களிடத்திலும், என்னை துன்பப்படுத்துகிறவர்களிடத்திலும், என்னை சபிக்கிறவர்களிடத்திலும், எனக்கு விரோதமாக பேசுகிற இடத்திலும் அந்த தாங்குதலை, அந்த அன்பை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறவன் ஆயோசித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுடைய ஜனங்கள். எதை நாம் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எதை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் தேவனிடத்தில் நாம் கொடுக்க வேண்டும். வேதத்தில் மோசேயுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூட நாம் இந்த நாளிலும் கூட நாம் தியானிப்போம். 12 என்னாகமும் 12:1-13 வரை நான் வாசிக்கிறேன். என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணும்படினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நியமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசவில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குலமன்னனாயிருந்தான். சடிதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது, என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கு தரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பதத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ற என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உரைத்த மழையின் வெண்பனி போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, ஆ ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாக செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்துவிட பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இந்த பகுதியை கூட நாம் சிறந்த நாளில் ஒரு சுருக்கமாக நாம் சிந்திப்போம். எத்தியோப்பிய ஒரு பெண்ணை, ஒரு புறஜாதி ஸ்திரியை மோசே திருமணம் செய்து கொண்டான். இங்கே ஒரு மோசே குற்றச்சாட்டப்படுகிறான். இந்த குற்றச்சாட்டில் நாம் பார்க்கும்போது மோசேயுடைய குற்றம் உண்மைதான். மோசே ஒரு புறஜாதி ஸ்திரியை திருமணம் செய்தது உண்மைதான். ஆனாலும் ஏன் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும்போது இங்கே மிரியாமும் ஆரோனும் குற்றச்சாட்டப்படுகிறார்கள், மோசே குற்றம் சாட்டப்படவில்லை என்று சொன்னால், மோசே செய்த அந்த மீறுதலை இவர்கள் மோசேயை குற்றப்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மோசேயை பாவத்தை சுட்டிக்காட்டி மோசையை திருத்த வேண்டும் என்பது இவருடைய நோக்கம் அல்ல, மோசையை குற்றப்படுத்துவது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பகுதியை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் யாராவது ஒரு தவறு செய்யும்போது நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் அவர்களை அணுகுகிறோம், அந்த தவறை பயன்படுத்தி கொண்டு அவர்களை இழிவுபடுத்துவதற்காக அல்லது அவர்களை குற்றப்படுத்துவதற்காக, அவர்களை வேதனைப்படுத்துவதற்காக அந்த தவறை நாம் சுட்டி காட்டுகிறோமா, அல்லது நம்முடைய நோக்கம் அந்த தவறிலிருந்து அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ விடுபட வேண்டும், அவர்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் மீண்டுமாக அந்த பாவத்தை அந்த மீறுதலை செய்யாதபடி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கம் நமக்குள்ளே இருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம் இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது. மிரியாமுடைய நோக்கமும் ஆரோனுடைய நோக்கமும் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் மோசேயை குற்றப்படுத்துவதை அவர்கள் நோக்கமாக கொண்டிருந்தார்கள். அவருடைய நோக்கம் மோசேயுடைய தவறை சுட்டி காட்டுவதல்ல, மோசேயை இந்த தவறு இதில் வைத்து மோசேயை குற்றப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு கூட நாம் சபைகளில் இந்த காரியங்களை செய்கிறோம். யாராவது தவறு செய்யும்போது சில நேரங்களில் நாம் நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் தவறு செய்யும்போது நாம் சந்தோஷப்படுகிறோம். நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது, இவருக்கு நமக்கு வேண்டியாதவன், இவர் பற்றியா என்ன தவறு செய்கிறாரு, இவருடைய யோகத்தை பற்றியா எப்படி இருக்குது, இவருடைய சபையில் இவருடைய அணுகுமுறைகள் பார்த்தியா அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். நமக்கு வேண்டாதவர்கள் மீறும்போது தவறு செய்யும்போது நமக்குள்ளே நம்மளை அறியாமை பிசாசு ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குறான். நமக்கு வேண்டாதவர்கள் விழும்போது நாம் ஆனந்தப்பட்டு கொள்கிறோம். இது மனிதனுடைய ஒரு இயற்கையான சுபாவமாக மாறிவிடுகிறது. இங்கே பார்க்குறோம் இந்த மோசே மீறியதை, ஒரு தவறை ஆரோனும் மிரியாமும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள். இங்கே வேதத்தில் தேவனாக கர்த்தர் சொல்கிறார், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். நம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் நாமும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து இங்கே வேதாகமத்தில் பேசியிருக்கிறார். மத்தேயு 5 மீண்டுமாக நாம் மலைப்பிரசங்கத்துக்கு வருவோம். மத்தேயு 5 ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பொறுத்தவர்கள் பூமி ஆழ்வார்கள் என்பது ஒரு பழமொழி, தமிழ் பழமொழி. இங்கே வேதம் சொல்லுகிறது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதனால் இந்த நாளில் நாம் மோசே எப்படி மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். இந்த வேளையில் நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால் நம்மாலே மன்னிக்க முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். நாம் குற்றம் சாட்டுகிறவர்களாக மாத்திரமல்ல, பல வேலைகளில் இல்லை நாம் குற்றம் சாட்டப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த ரெண்டு காரியங்களிலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் குற்றம் சாட்டப்படுகிற வேலையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும், அதையும் இங்கே வேதம் நமக்கு சொல்லித்தருகிறது. இங்கே மோசையை பார்க்கும்போது மோசை குற்றம் சாட்டப்படுகிறார். தன்னுடைய சொந்த சகோதரனாலையும் சகோதரியாலும் ஒரு குற்றச்சாட்டானது மோசை மீது விழுகிறது. இங்கே பார்க்குறோம் ஒருவர் குறைச்சலிலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ஒரு வேளை சில நேரங்களில் நம்முடைய சகோதர சகோதரிக்குள்ள தவறுகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எப்படி நம்முடைய காரியங்களை நாம் செய்கிறோம். இங்கே பாருங்கள், மோசே அப்படிப்பட்ட வேலைகளை மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக தன்னை வெளிப்படுத்தினான். வேதத்தில் சொல்லப்படுகிற சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒருவேளை நாம் தவறு செய்யும் போது, ஒருவேளை நம்மிடத்தில் தவறே இல்லாத போது, யாராவது நம்மிடத்தில் குற்றம் சாட்டுகளை வைக்கும்போது, நம்மிடத்தில் பழி சொல்லும்போது, நாம் மிகுந்த கோபப்படாமல் சாந்த குணம் உள்ளவர்களாக மோசையைப் போல நாம் அமைதியாக இருக்க வேண்டும். மிக அவசியம். நாம் அப்படி கோபப்பட்டோம் என்று சொன்னால், நாம் அவர்களை பகைத்தோம் என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்துவ அன்பு நம்மை விட்டு விலகி போனதாகவே இருக்கும். மோசேயுடைய அந்த குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் மிக தெளிவாக இருந்தான். அவன் ஒன்றும் பேசவில்லை. அவன் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவன் மிகுந்த பூமியில் உள்ள மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுத்தான். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஒருவேளை இந்த பூமியில் நாம் யார் மீது யாராவது நம்ம மீது குற்றம் சாட்டுகளை வைக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்காக பரிந்து பேச யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், நாம் கவலைப்பட தேவையில்லை. நமக்காக நம்மிடத்திலே நியாயம் இருக்கும் என்று சொன்னால், நம்மிடத்திலே நீதியின் பக்கமாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக தேவையில்லை. எனக்கு இந்த சபையில் பேசுகிறதுக்கு ஒருத்தர் கூட எனக்கு உதவியாக இல்லை, ஒருத்தரும் எனக்கு ஆறுதலாக இல்லை, ஒருவரும் என் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதில்லை என்று சில நேரங்களில் நாம் புலம்பலாம். கவலைப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருக்கிற என் தேவன் எனக்கு இருக்கிறார். என் பட்சத்தில் என் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் இந்த பகுதியை நாம் சிந்தித்து பார்க்கும்போது மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். தேவன் இறங்கி வந்து மோசேக்காக இங்கே பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய தேவன் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, தேவனாகிய கர்த்தர் இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு இந்த மோசேயுடைய இந்த குணாதிசயத்தை நீங்கள் பாருங்கள். அவன் மிகுந்த எளிமையாக, ஒரு சாந்த குணம் உள்ளவனாக, பொறுமையோடு கூட அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து அவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இந்த குற்றச்சாட்டுகள் தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணிடுது. அதனாலே அவன் என்ன செய்தான் என்று சொன்னான், தேவனாகிய கர்த்தர் மிரியாமை குஷ்ரோகியாக மாற்றினார். இங்கே பார்க்கிறோம் மிரியாம் குஷ்ரோகியாக்கப்பட்டான். ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறவர்கள் இங்கே தண்டிக்கப்படுகிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையுமே சீக்கிரமாக நாம் குற்றம் சாட்டுகிறவர்களாக அல்லாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லாததினாலே இங்கே மிரியாம் புஷ்ரோகியாக மாற்றப்பட்டால், அது மாத்திரமல்ல 13 வசனத்தை நான் மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். என்னாகுமோ 12:13 வசனம், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான், ஜெபித்தான். தனக்கு விரோதமாக பேசினவளை மன்னிக்க வேண்டும், அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அவள் குஷ்டரோகத்திலிருந்து சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் கெஞ்சி மன்றாடினான் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்காக ஜெபித்தான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்து கொடுப்போம்? யோசிப்பார், என் மீது பழி சொன்னாய், என் மீது குற்றம் சாட்டை வைத்தார், தேவன் பார்த்தியா உன்னை தண்டித்தார் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டியிருப்போம். நமக்குள்ளே ஒரு பெருமை பாராட்டல் வந்துவிடும். இன்றைக்கி அநேக சாட்சிகளை நாம் சில நேரங்களில் கேட்குறேன். அநேக சாட்சி சொல்கிறோம், எனக்கு என்னை பகைத்தவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று சாட்சி. நான் வந்து என்னை விரோதித்தாங்க, அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது, கர்த்தர் என்னை பகைச்சவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்துட்டார். இதெல்லாம் நாம் இன்றைக்கு உலகத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சாட்சிகள். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான சாட்சிகளாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்காக தேவன் அடியால் வேலையை செய்கிறார். நம்ம யாரெல்லாம் பகைக்கிறோமோ, நம்ம யாரெல்லாம் நம்ம பகைக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் அழித்து போடுவதா தேவனுடைய வேலையாக இருக்கிறது? இல்லை, அவர்களையும் ரட்சிக்க, அவர்களையும் மாற்ற, அவர்களையும் அவருடைய குணாதிசயங்களிலிருந்து விடுவிக்க, அவருடைய பாவ சுபாவங்களிலிருந்து ஜென்ம சுபாவங்களிலிருந்து மாற்றி போட கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், மோசே அவர்களுக்காக ஜபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே அவருக்காக ஜபித்தான். எப்படியாகிலும் அவளை விடுவித்துக் கொள்ள வேண்டும், அவளுடைய பாவ சுபாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மோசே ஜபித்தார். அதனால் இந்த பகுதியில் நாம் மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் சிந்திக்க வேண்டும். மற்றவர்களை நாம் சீக்கிரமாக குற்றம் சாட்டுவது நம்முடைய நோக்கம் கிடையாது. அவருடைய மீறுதல்களை நாம் சுட்டி காட்டுவது நம் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, அவருடைய மீறுதல்களை வைத்து கொண்டு அவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்களை குற்றம் சாட்டுவதும் நம்முடைய நோக்கமாக எப்போதுமே இருக்கக்கூடாது. நாம் எந்த நோக்கத்திற்காக பேசுகிறோம் என்பதை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், அவர்கள் செய்தது மோசேயுடைய தவறை அவர்கள் சுட்டி காட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. அந்த தவறை வைத்து கொண்டு மோசேயை குற்றப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். இன்றைக்கு நாம் கூட சில நேரங்களில் சபைகளில் நாம் நம்முடைய நோக்கங்கள் மாறுகிறது. எந்த நோக்கத்திற்காக நாம் ஒருவரை சுட்டி காட்டுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் வேணால் அந்த மனிதர்கள் முன்னாடி நம்ம ஒரு நாடகத்தை வேணால் நடத்திட முடியும். ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சர்வத்தையும் உண்டு பண்ணின அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நாம் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நாம் அரங்கேற்றும் போது தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவனாகவே அவர் இருக்கிறார். அதனால் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம். இங்கே அப்போ இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் தாங்குங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது தேவனுடைய ஒரு முக்கியமான உபதேசமாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட ஒரு தாங்குதலிலே, நாம் எப்படிப்பட்ட உதவியை மற்றவர்களுக்கு நாம் செய்கிறதிலே நாம் இருக்கிறோம். உதவி செய்கிறது என்று சொன்னாலே உபத்திரம் தான் அப்படின்னு விலகி போக போகிறோமா? அல்லது உதவி செய்வது என் மேல் விழுந்த ஒரு கடமை, நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு உதவி செய்வது என்பது என் மேல் விழுந்திருக்கிற ஒரு கடமையாக இருக்கிறது, தேவன் என்னை உதவி செய்ய முடிய அழைத்திருக்கிறார், அதனாலே நான் போய் என்னால் முடிந்த ஒரு உதவியை என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு, நான் பார்க்கிற என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய விரோதிகளுக்கு நான் உதவுகிறவனாக நான் இருப்பேனா, அவர்களை தாங்குகிறவர்களாக இருப்பேனா? நாம் யோசித்து பார்க்கணும். ஒரு சிறுகதை படித்தேன். ஒரு பஸ் பயணத்தில் இரண்டு சகோதரிகள் பயணம் செய்கிறார்கள். அப்போது இரண்டு சகோதரிகளுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அப்போது ஒரு சகோதரி மிக மோசமான வார்த்தைகளால் அந்த ஒரு சகோதரியை, பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரியை மிக கடினமான வார்த்தைகளால் பேசுகிறார், திட்டுகிறார். அவர்கள் அவமானப்படுத்தும்படியாக இந்த திட்டுகிற அந்த சகோதரியை, அவர்களை விட வயதிலே குறைந்தவர்கள், அவர்கள் வயதானவர்கள், திட்டுகிற அந்த சகோதரியை மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு அந்த சகோதரியை இவர்கள் பயன்படுத்தி திட்டிக்கொண்டே வருகிறார்கள் தொடர்ச்சியாக. இது அந்த பஸ் பயணத்தில் நடக்கிறது. ஆனால் இந்த சகோதரி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த சகோதரியை அதிகமாக கடிந்து கொள்ளவும் இல்லை. இவர்கள் பேசுகிற இந்த வார்த்தை குறித்து தான மிக அதிகமாக கவலைப்படவும் இல்லை. இந்த பயணம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. அந்த பஸ்ஸில் கொஞ்ச நேரம் அவர்களுடைய அந்த சண்டை நிற்கிறது. ஒரு தொடர்ச்சியாக அவருடைய பயணத்தில் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது சில பேருக்கு சில லாங் ஜேர்னி பஸ் அலர்ஜி ஒத்துக்காது. சில பேருக்கு பஸ் அலர்ஜியாக இருக்கும், வாமிட்டிங் பண்ணுவாங்க. அப்போது இந்த சகோதரி, சண்டை போட்டு கொண்டு வந்த சகோதரி, கேவலமாக பேசிக்கொண்டே வந்த அந்த சகோதரி திடீரென்று மயக்கமடைந்து ஒரு வாமிட்டிங் வருது. அப்போது இந்த பக்கத்தில் உள்ள அந்த சகோதரி அவர்களுடைய கையினாலே அவர்கள் எடுக்கிற அந்த வாந்தியை பிடித்து, கையினாலே அவர்களை பிடித்து அப்படியே வைத்திருந்து ஜன்னல் வழியாக அதை கொட்டிவிட்டு இவர்கள் வைத்திருந்த அந்த தண்ணீரை கொடுத்து தன்னுடைய தோளின் மீது அந்த சகோதரியை சாய்த்து கொண்டு அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அந்த சகோதரியை ஒரு ஆறுதல் படுத்தினதாக அந்த கதை முடிகிறது. இந்த கதையை நாம் படிக்கும்போது ஒரு காரியத்தை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே ஒரு தன்னை பகைத்த ஒரு சகோதரி, இதுவரையிலும் தன்னை பகைத்த அந்த சகோதரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தன்னை கேவலமாக பேசின ஒரு சகோதரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக என்னை விரோதித்த ஒரு சகோதரி, இப்போது அவள் ஒரு பலவீனப்பட்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் நாம் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அந்த சகோதரி சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும், என்னை கேவலமாக பேசினாய், உன்னுடைய நிலைமையை பார்த்தீராய் என்று சொல்லி. ஆனால் இங்கே அந்த கதை வேறு மாதிரியாக இருக்கிறது. அந்த சகோதரி அவளுக்கு உதவுகிறாள், தன்னை கேவலமாக பேசினவர்களுக்கு உதவுகிறாள். இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களை நான் தாங்குகிறேன், எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். தேவன் நம்முடைய எவ்வளோ மீறுதல்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நம்ம ஒருவருக்கு ஒருவர் இந்த பூமியில் நாம் மன்னிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் என்று சொன்னாலே அவன் மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும். மன்னிப்பு கேட்பவனும் மன்னிக்க தெரிந்தவனும் தான் மனிதன். இந்த எந்த ரெண்டு காரியத்தை எந்த ஒரு மனிதன் செய்ய தவறுகிறானோ, எந்த ஒரு மனிதனுக்கு இந்த ரெண்டு காரியத்திலும் தகுதி இல்லையோ, அவன் மனிதனாக வாழ்வதற்கு தகுதியற்றவன். எப்போது நாம் ஒருவருக்கு விரோதமாக தவறு செய்யும் போது நாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எப்போது நமக்கு விரோதமாக ஒருவர் தவறு செய்யும் போது அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்களோ, அப்போது அவர்களை மன்னிப்பதற்கு தயாராக வைக்க வேண்டும். ஒரு மனிதன் இந்த ரெண்டு காரியங்களிலே ஒரு மனிதன் எப்போதுமே ஒரு சிறந்த உயர்ந்த மனிதனாக மாறுகிறான். மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்கவும் தெரிந்தவனே மனிதன் என்பது ஒரு தத்துவம். அதனாலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், மன்னிப்பு கேட்கிறதற்கும் நான் தயாராக இருக்க வேண்டும். நாம் மாத்திரமே எப்போதுமே சரியாக இருக்கிறோம், மற்றவர்களுடைய தவறுகள் எல்லாம் மன்னித்து கொண்டே இருக்கிறோம் என்பதற்காக அர்த்தமல்ல. நாமும் கூட மீறுகிறோம். நாமும் கூட அநேக நேரங்களிலே மற்றவருடைய தவறுகளுக்கு, மற்றவர்கள் மீறுதல், நம்முடைய மீறுதலினாலே மற்றவர்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கிறோம். மற்றவர்கள் நம்மை மன்னித்திருக்கிறார்கள், தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். அந்த மன்னிப்பை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுப்பதற்கும் நாம் இந்த பூமியிலே நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவன் அதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய ஜனங்கள், இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்து அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஒரு புதிய மனிதனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். ஒரு புதிய மனிதனை நான் தரித்து கொண்டிருக்கிறேனா? ஒரு புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிற நான் அந்த பரிசுத்தம் என்கிற அந்த புது மனிதனுக்குள்ளே வடிவுக்குள்ளே நான் வந்திருக்கிறேனா? கிறிஸ்து அன்பிலே நான் வெளிப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உலக பிரகாரமான அன்பா? உலக பிரகாரமாக என்னை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசிக்கிற அன்புள்ளவனாக நான் இருக்கிறேனா? அல்லது என்னை விரோதிக்கிறவர்களையும் நேசிக்கிற அந்த கிறிஸ்து அன்பு எனக்குள்ளே இருக்கிறதா? எனக்குள்ளே பகை விரோதம் இருக்கிறதா? எனக்குள்ளே தயை இருக்கிறதா? எனக்குள்ளே சாந்த குணம் இருக்கிறதா? எனக்குள்ளே தாழ்மையை நான் அறிந்து கொண்டிருக்கிறேனா? இந்த பூமியில் நான் மிகுந்த தாழ்த்துகிற ஒரு எண்ணத்தோடு கூட நான் இருக்கிறேனா? இவைகளெல்லாம் நான் எனக்குள்ளே வரும்போது நான் ஒருவருக்கு ஒருவர் என்னாலே மன்னிக்க முடியும். மன்னிப்பை கேட்பதற்கு என்னாலே முடியும். மற்றவர்களை மன்னிக்க என்னாலே முடியும். மற்றவருடைய குறைவிலே அவர்களுக்கு உதவியாக நின்று என்னை அவர்களால் தாங்க முடியும். மோசேயுடைய குறைவிலே மிரியாமும் ஆரோனும் அவர்களுக்கு முன்பாக நின்று குற்றம் சாட்டினது போல அல்ல. மோசேயுடைய குறைவிலே தாங்க வேண்டியவர்கள் குற்றம் சாட்டினார்கள். தண்டிக்கப்பட்டது மோசே அல்ல, மிரியாமும் ஆரோனும் என்று வேதம் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு ஒரு நோக்கத்திலே நாம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்? அதனால் இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய ஜனங்கள், நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து என்னை மன்னித்தது உண்மையானால் நான் மற்றவர்களை மன்னிப்பது என் மேல் இருந்த ஒரு கடமை என்பதை நான் இந்த நாளிலே உணர்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்து என்னை மன்னித்தது போல நானும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. மீண்டுமாக ஒரு ஒரு சிறுகதையோடு கூட இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். ஒரு முனிவரும் அவருடைய சிஷ்யர்களும் ஆற்றங்கரையில் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய் கொண்டிருக்கிற போது ஒரு தேள் அந்த தண்ணியில் மிதந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அதை அவருக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அந்த முனிவர் என்ன செய்கிறார், அந்த தேலை பிடித்து அந்த கரையில் விடுகிறார். அந்த தேல் அவர் கையில் கொட்டி விடுகிறது. உடனே அவர் உதறுகிறார். மீண்டுமாக அந்த தேல் அந்த தண்ணீரில் விழுகிறது. அப்போது அந்த மீண்டுமாக அந்த தேலை திரும்பமாக எடுக்கிறார். மீண்டும் அந்த அவரை கொட்டுகிறது அந்த தேல். ஆனாலும் அது சுதாரித்து கொண்டு அவர் கொட்டினாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த தேல் அந்த தண்ணியில் இருந்து காப்பாற்றி கரையில் அந்த முனிவர் விடுகிறார். அங்கிருந்து அந்த சிஷ்யர்களும் கேட்கிறார்கள், தொடர்ந்து நீங்கள் அந்த தேலை நீங்கள் எடுக்கிறீர்கள், அது உங்கள் கைகளில் கொட்டுகிறது, உங்களுக்கு உதவி செய்கிறீர்கள் அந்த தேலுக்கு, ஆனாலும் அது உங்கள் கைகளில் கொட்டுகிறது, ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து ஏன் அதற்கு உதவுகிறீர்கள் என்று கேட்டார். அதுக்கு சொன்னாராம் அந்த முனிவர் ஒரு சிறுகதை இது. தேவன் அந்த தேலுக்கு அந்த குணத்தை கொடுத்துருக்கிறான். கொட்டுகிற குணம் தேலுக்கு, உதவுகிற குணம் எனக்கு. என்னுடைய குணத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், அந்த தேளுடைய குணத்தை தேல் வெளிப்படுத்துகிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நம்முடைய குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். நமக்கு தேவன் எந்த குணத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய விஞ்ஞானத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், விஞ்ஞானம் நம்முடைய பல வம்சங்களாக நம்முடைய முன்னோர்களுடைய குணம் வரும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இந்த ஜீன் என்று சொல்வார்கள். ஆய்வுகள் சொல்லுகிறது நம்முடைய முன்னோருடைய குணாதிசயம் அப்படியே வரும். நான் வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனையும் மாற்றி போடக்கூடியவர் என் தேவன். என் முன்னோர்கள் எப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அவர்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், அவர்களுடைய ஜென்ம சுபாவம் எண்ணத்திலிருந்து இருக்கும் என்று சொன்னால் அதை விஞ்ஞானம் வேண்டுமானாலும் அது மாறாது என்று சொல்லலாம். ஆனால் என்னுடைய வேதம் சொல்கிறது அது மாறும். எப்படிப்பட்ட குணாதிசயத்தையும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவர் என் தேவன். அதனாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஜனங்களாக நாம் இந்த வேலையில் இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்போம். மன்னிப்பது நம்முடைய சுபாவமாக இருக்கட்டும், மன்னிப்பை பெறுவது நம்முடைய சுபாவமாக இருக்கட்டும். ஒருவருக்கு ஒருவர் தாங்குவோம். எல்லா துதிகன மகிம் இயேசு கிறிஸ்துக்கே. ஆமென். நாம் இப்போது துதிகீதங்களில் உள்ள 170வது பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். தேவனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. படிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாம் ஜெப செய்வோம்.
ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, எங்கள் மகா இறக்கம் நிறைந்தவரே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரம். ஹல்லேலூயா. Mm-hmm. ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதனைகள் நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தணும். உடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்கப்படணும். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிற என்று சொன்ன தேவாதி தேவனே, இதோ இந்த நாளில் இந்த வேலையில் உம்முடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேணுமா என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் 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 போக்கில் வரத்தில் உங்கள் சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்க வழிநடத்த கிருபை செய்ய ஆண்டவரே. சபை மக்கள் யாவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக பேர்பட வியாதியில் இருக்கிற பலவீனங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொடிய கொள்ள நோய்கள் இருந்து இந்த நாள் வரை எங்களை சுகமாய் பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறே, அதற்காக கொடாமல் சோதனை இனிவரும் காலவர்கள் முடியாது எங்களை பாதுகாத்துக் கொள்ள வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவருக்காக சபிக்கிறோம், ஒரு குடும்பமாக பேர்பரா இந்த வேலையில் ஆசிர்வதி ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படும்படியா சபிக்கிறோம். ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு வழிநடத்த கிருபு செய்யும். வல்லமாய் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு வழிநடத்தப்பட கிருபு செய்யும்.
எல்லாமே
சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லா தமிழ் உறவுகளுக்கும் மீண்டுமாக இந்திய சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகள் சார்பாகவும் இந்திய ஒருங்கிணைப்பு வாரியத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.